பரிசுத்தமே இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலே உங்களுடைய பந்தியிலே பங்கு பெறும்படியாகி நாங்கள் தூரத்திலிருந்து சமயத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஒரு நாளிலே ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்திலே நாங்கள் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. மேலும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வெந்து வந்தது, அதில் பங்கு பெறுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. இந்த வசனங்கள் உண்மையின் சத்தியமான வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளில் அது நிகழப்போகிறது, அந்த நாள் சமீபித்து கொண்டு வருகிறது. அது வரைக்கும் நாங்கள் ராப்போஜத்திலே பங்கு பெற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட அதிக பிரயாசத்தோடு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். எல்லாரையும் நீர் ஆசீர்வதி, இந்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்தும். நாங்கள் தியானிக்க போகிற சில வார்த்தைகள் எங்களை இந்த பந்திக்கென்று ஆயத்தப்படுத்தட்டும். விசுவாசத்தோடு கருத்தை உணர்ந்தவர்களாக இதில் பங்கு பெறும் பொழுது கல்வாரியிலே நீர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேல் வந்து நிறைவேறுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ரோமர் 8:32 வாசிக்கிறோம். உண்மையே எங்களுக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது மற்ற இந்த உலக காரியங்கள் நீர் தராமல் எப்படி போவீர், அது தருவது எவ்வளோ நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய இதயங்களிலே என்னென்ன விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அதெல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த அப்பத்தோடும் திராட்சரசத்தோடும் கூட நம்முடைய சரீரத்தோடும் இரத்தத்தோடு சேர்ந்து அதெல்லாவற்றையும் நீர் அருளி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு பங்கு பெறும் பொழுது இந்த பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், எங்களுக்கு பலத்தையும் கிருபையும் தரும். இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வார்த்தைக்காக ஜீவிப்பதற்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தேவை. இந்த பந்தியின் மூலமாக நம்முடைய பிள்ளைகள் அந்த பலத்தை பெறத்தக்கதாக, கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண ஆண்டவர் முன்னேறி செல்லத்தக்கதாக நீர் தாமே கிருபத்தார். ஆசீர்வதியின் தடைப்பட்டு போனவளை சூரியமாக கூட்டி சேரும். அதற்கு தொடர்ந்து நடக்கிற விருந்து உபசரிப்பு எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலையும் உங்களுடைய வழி நடத்தலை தருவீராக. இந்த ப்ரோக்ராம் எல்லாத்திலையும் நீர் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. காலையிலே கொடுத்த அறிவிப்பின்படி இந்த கர்த்தருடைய பந்தி முடிந்த பின்பு நமக்கு விருந்து ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அதில் சந்தோஷத்தோடு பங்கு பெற வேண்டும். ஒருவராயிலும் பங்கு பெறாமல் போகக்கூடாது, அது நல்லதல்ல. எல்லாரும் இதில் பங்கு பெற வேண்டும். சகோதரமார்கள், இந்த பந்தி விசாரிப்பில் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:30 வாசிக்கலாம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது.
சரி, போதும். தொடர்ந்து 36 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவத்தை பற்றி எழுதியிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பாக கூட பாஸ்டர் கால்வின் அதை குறித்து ஈவினிங் மெசேஜ் கொடுத்துருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட என்ன காரியத்தை நினைவுபடுத்துகிறார் என்பதை யோசிக்க வேண்டும். நேபுகாத்நேச்சார் கிங் ஆஃப் பாபிலோன் பொன்னான தலை, மிகப்பெரிய ராஜா, ஹெட்டு அவன்தான். அந்த சிலையினுடைய ஹெட்டு கோல்டன் ஹெட்டு, அது நேபுகாத்நேச்சார், பாபிலோனிய ராஜ்யம், மிக தலை சிறந்த ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் மிக முக்கியமான கிங், அந்த ஃபர்ஸ்ட் கிங் வந்து நேபுகாத்நேச்சார். இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், ஒரு நாளிலே அவன் உப்பிரிக்கையின் மேலே அவன் நடந்து கொண்டிருக்கிறான். அரண்மனை உப்பிரிக்கை மேலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாபிலோன் பட்டணத்தை பார்க்கிறான். அது அவனுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சியமாக காட்சி அளிக்கிறது. பல்லாவர மலையில் மேலே போய் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி உங்களுக்கு தெரியும். அதே போல் இவன் வந்து அந்த உப்பிரிக்கையில் போகும்பொழுது பாபிலோனுடைய நகரம் அங்கே தெரிகிறது. பாபிலோன் வந்து சென்டரில் அரண்மனை இருக்கு. எந்த ஸ்ட்ரீட்டில் வந்தாலும் கரெக்டாக அது அரண்மனையில் வந்து நிற்கும். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். அதே போல் ரோமில் எந்த தெருவில் போனாலும் கடைசியாக அது அங்கே பேலஸ் வேடிகனில் வந்து நிற்கும். எங்கேருந்து வந்தாலும் கரெக்டாக அது சென்டரில் நிற்கும். அதே மாதிரி அந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்கு. பாபிலோன் அவ்விதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கு. நல்லா அதில் நின்று பார்த்தா நாலு புறமும் அந்த பார்த்தா அந்த பட்டணம் ஃபுல்லாக அது நன்றாக வெளியரங்கமான காட்சியாக தெரியும். அதனால் அந்த பட்டணம் வந்து செழிப்பான ஒரு பட்டணம், அது ஒரு விசேஷித்த ஒரு பட்டணம், கேபிட்டல் சிட்டி. சுற்றி பெரிய மதில் இருக்குது, வானளாவிய மதில் இருக்கிறது. அந்த மதிலை சுற்றி இது அகழி இருக்கிறது. யூப்ரட்டீஸ் நதியானது அந்த பட்டணத்தை சுற்றி பாய்கிறது. அந்த அகழியை தாண்ட முடியாது, கேட்டை ஏறி விட முடியாது. பெரிய கேட் இருக்கிறது, அங்கே பெரிய அங்கே மதில் இருக்கிறது. இவ்விதமாக அந்த பட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. நேபுகாத்நேச்சார் அவ்விதமாக கட்டினான். அதனால் அவன் இப்பொழுது அந்த பட்டணத்தை பார்த்து என்ன சொல்லுகிறான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஐ ஹவ் பில்ட் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த கிங்டம் பை த மைட்டி மைட் ஆஃப் மை பவர் அண்ட் ஃபார் த ஹானர் ஆஃப் மை மெஜஸ்டி இஸ் நாட் திஸ் கிரேட் பாபிலோன் என்று அவன் வந்து அப்படி சொல்லுகிறான். அப்படி சொல்லும் பொழுது நான் கட்டின மகா பாபிலோன், எல்லாம் நான் 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 சொல்கிறான். என்னுடைய மகிமை, என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஹியூமன் வாய்ஸை கேட்குறான். அந்த சத்தத்தை அவன் கேட்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு, பயங்கர ஷாக். அவனுக்கு அந்த சத்தம், எ வாய்ஸ் ஃப்ரம் ஹெவன் சேயிங், ஓ கிங் நேபுகாத்நேச்சார், டு தீ இட் இஸ் ஸ்போக்கன், த கிங்டம் இஸ் டிபார்ட்டட் ஃப்ரம் தீ, இந்த ராஜ்யம் உன்னை விட்டு நீங்கிவிட்டது. த கிங்டம் இஸ் டிபார்ட்டட் ஃப்ரம் யூ, உன்னை விட்டு ராஜபாரம் நீங்கி விட்டது என்று சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப பயந்துட்டான், ரொம்ப ஷாக் ஆயிட்டு. திடீரென்னு இப்படி ஒரு சத்தம் வருது. அவன் தன்னை குறித்து பெருமையாக அவன் பேசும் பொழுது அவன் அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே சத்தம் கேட்கறது, வானத்திலிருந்து சத்தம் கேட்கறது. அதை கேட்ட உடனே சஞ்சரி அவன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். மறுபடியும் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, மனுஷனென்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய், இப்படி உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்கு அதை கொடுக்கிறார் என்று நீ அறிய மட்டும் உன்மேல் ஏழு காலங்கள் கடந்து செல்லும் என்று சொல்லப்பட்டது. நீ மாட்டை போல அங்கே வந்து புல்லை மேய்வாய், நீ ஆகாயத்து பனியிலே நீ நனைவாய். இதோ என்ன, கர்த்தர் தம்முடைய சித்தமானவனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்று நினைக்கும் வரைக்கும் உன் மேலே ஏழு காலங்கள்னா ஏழு வருஷம் கடந்து செல்லும் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அவனுக்கு உடனே மென்டல் இல்னஸ் ஏற்பட்டது. மனநோய் ஏற்பட்டது. அந்த வாய்ஸ் வந்து அவனை அஃபெக்ட் பண்ணது. அந்த வாய்ஸ் சொன்னபடியே த கிங்டம் இஸ் டிபார்ட்டட் ஃப்ரம் ஹிம், அந்த ராஜ்யமானது அவனை விட்டு விலகிவிட்டது. அவன் உடனே என்னச்சா மாடு மாறி மாறிட்டான். மாடாக மாறிட்டு இதோ அவனுக்கு மனுஷனாக இருந்தாங்கிற நினைப்பே இல்லை. மாடை போல புல்லை மேய்ந்தான் என்று 33 வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய தலைமயிர் கழுகினுடைய இறகுகளை போல வளர்ந்து விட்டது. நகெல்லாம் அந்த பறவைகள் பச்சிகளுடைய நகம் போல அதெல்லாம் அப்படி வளர்ந்து விட்டது. அவன் சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது என்று 33 வசனத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு ஒரு மென்டல் இல்னஸ் ஏற்பட்டது, மனநோய் ஏற்பட்டு அவன் மனுஷங்கதே மறந்துட்டான். அவனுடைய பாடியும் மாடு போல மாறிவிட்டது. அவனுக்கு ஒரு ஷாக்கு வந்தது. ஃப்ரம் ஹியரிங் திஸ் வாய்ஸ் ஸ்பீக்கிங் டு ஹிம் ஃப்ரம் ஹெவன், வானத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்டான். ஒரு மணி நேரத்துக்குள்ளதாக அவன் தன்னுடைய மெமரி, அவனுடைய ஞாபகம் எல்லாத்தையும் இழந்து போய்விட்டான். அவனுடைய பொசிஷன், அவன் கிங் ஆஃப் பாபிலோன் என்பதையும் மறந்துவிட்டான். அவன் ஒரு மனுஷ பிறவி, அவன் ஒரு ஹியூமன் பீயிங் என்பதையும் மறந்துவிட்டு உடனே அவன் அரண்மனையை விட்டு வெளியே போய் மாடு மாறி புல்ல மேய்கிறான். பாருங்க, இதுதான் வந்து அமினீஷியா என்று. அமினீஷியா என்றால் நினைவிழப்பு. அவனுக்கு என்ன நடந்ததுன்னே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு நினைவிழப்பு. எத்தனை வருஷமாக இருக்கிறான்? 7 நினைவிழப்பு. ஒரு நாள் 2 கிடையாது, 1 2 கிடையாது, 7 அவன் தான் யார் என்பதை அறியவில்லை. அவன் ஒரு மனுஷன் என்பதை கூட அறியலை. அவனுக்கு தெரியாது. எல்லாத்தையும் அவனுடைய மெமரி எல்லாம் லாஸ்ட், எல்லாத்தையும் இழந்துட்டான். He lost his memory. இப்பொழுது 7 கழிச்சு அதுக்கு பிறகு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அவன் தலையை நிமித்தி பார்க்கும் பொழுது அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்பி வருகிறது. 34 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன்.
And at the end of the days, 7 பிறகு, I Nebuchadnezzar lift up mine eyes unto heaven, mine understanding return unto me. இதோ அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்பி வந்தது. இப்பொழுது என்ன செய்றால் அவன் மனுஷனாக மறுபடியும் மாறுகிறான். புத்தி எனக்கு திரும்பி வந்தது. இதோ அவனுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு மறுபடியும் கிங்கா வந்துட்டான். His memory was restored back to him. He was also restored back to the position. Thanudaiya saanathukku marubadiyum avan vandhan. He had fallen as the king of Babylon. Avan Babylon rajavilirundhu andha saanathilirundhu vilundhan. Ippozhudhu avan marubadiyum andha saanathukku varugiran. Adhanala rendu kaaryangala solla virumbugiren. Onnu Bible-la ezhudhirukku நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். இன்னொன்று வந்து பிரதர் பென்கேன் சொல்லுகிற பிரெஞ்சு சோல்ஜர், பிரெஞ்சு நாட்டு அந்த போர் வீரன். இந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனமாக கவனித்து மனசில் வச்சுக்கிடுங்க. இப்பொழுது நேபுகாத்நேச்சாருடைய மனநிலை மாற்றம் ஏற்பட்டு அவன் மாட்டை போல மாறினான். அனிமலாக மாறிட்டான். மாட்டை போல புல்ல மேய்கிறான். அது 7 விதமாக இருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே மானத்திலிருந்து உண்டான சத்தமானது, அதை கேட்ட உடனே அவனுடைய மெமரி எரேஸ்ட் ஆகிவிட்டது. அவனுடைய மூளையில் இருந்த ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. அவன் யாருன்னு தெரியல. அவனுடைய பேர் அவனுக்கு தெரியாது. அவன் கிங் ஆஃப் பாபிலோன், பெரிய சாணத்தில் இருக்கிறான். அது எல்லாத்தையுமே மறந்துட்டான். எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. இதுதான், இதுக்கு பேர் தான் நினைவிழப்பு, அம்னீஷியா. அதே போல் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் அமினீசியாவில் இருந்தோம். ஆவிக்குரிய நினைவிழப்பு. பிரதர் பென்கா விதமான ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். நாம் யார் என்று நமக்கு தெரியாது. நான் காலையில் சொன்னேன், சிலர் வந்து மற்றவங்கள பார்த்து அவங்கள ஆராய்ச்சி பண்ணி அவங்கள குறித்து ரொம்ப நேரம் பேசுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. உலகத்தில் ஏற்காது தான். இப்போ வேறு செல்ஃபோன் கிடச்சிக்கிட்டு இதனால் ஒரு செகண்டில் இப்படி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பாஸ்டர் அப்படி சொன்னார், இப்படி சொன்னார், உடனே செல்ஃபோனில் எல்லாம் அதிக கோல் முட்டுற காலம் இது. அதிக சண்டைகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்குற காலம். ஏனென்றால் செல்ஃபோன் கையில் கிடச்சிக்கிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லா நியூஸையும் கொடுத்துருவாங்க. அவங்க மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் பேசிடுவாங்க. பொதுவாக ஜனங்கள் வந்து நல்ல காரியத்தை செய்ய மாட்டாங்க. எலெக்டட் பீப்புள் தான் நல்ல காரியத்தை பேசுவாங்க. அவங்க எலெக்டட் இல்லைன்னா நல்ல காரியத்தை பேச மாட்டாங்க. அதனால் இப்போ காலம் மாறிப்போச்சு. மற்றவங்கள வந்து அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் தங்களை போய் இணைக்க மாட்டேங்கிறாங்க, நினச்சே பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிரசங்கமும் நீங்கள் இங்கே வரும் பொழுது நீங்கள் யார் அப்படிங்கிறது தான் பிரசங்கத்தில் பண்ணுறேன். அங்கே எலியா ஜெபிக்கும் பொழுது சொல்கிறான், என் இஸ்ரவேலிலே நீர் தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், நான் இதை எல்லாத்தையும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். நானும் எப்பொழுதும் அதுதான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நீரே இயேசுவே தேவன், நான் அவருடைய ஊழியக்காரன், இது வரைக்கும் 50 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், எல்லாம் வார்த்தையின்படி தான் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய பிரசங்கம், என்னுடைய ப்ரொசீஜர் எல்லாமே வார்த்தையின்படி இருக்குது. பைபிள் படி இருக்கா, இது பைபிளில் எங்கே ஸ்டக் ஆகுதுன்னு பார்ப்பேன். நான் எந்த இடத்துல இருக்கேன்னு பார்ப்பேன். இதுதான் நம்ம இது. ஒரு எலெக்டாக இருப்பான்னா ஒரு மனுஷன், அவன் இங்கே பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்வான் என்றால், அந்த மனுஷன் வந்து நம்ம பைபிளில் எங்கே பொருந்துகிறோம், நம்ம ஈசாக்கில் பொருந்துகிறோம், இப்பொழுது பஞ்சகாலத்தில் இருக்கிறோம், அந்த பஞ்சம் வந்து நம்மளை ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யாது, நம்ம எகிப்துக்கு போகக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட் அது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அருமையான பாயிண்ட். ரெண்டாவது, இதோ தாப்பனார் ஆபிரகாம் வெட்டின துறவெல்லாம் பெலிசர் மூடிட்டான், அதெல்லாம் நம்ம வந்து தூர்வாரி அதெல்லாம் திருப்ப தண்ணி அதில் கொண்டு வந்து அந்த ஜீப தண்ணீரை பானம் பண்ணி நம்ம செழிப்பாக மாறணும். அந்த பெலிசன் வந்த அபிமிலைக்கு என்ன பிரயாசப்பட்டாலும் அவன் ஸ்டாப் பண்ணாலும் நம்ம அதுக்கு பயப்படக்கூடாது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அது வந்து நான் வந்து அது அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டீங்க. உங்கள் பேரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எலெக்ட். நீங்கள் கண்டுபிடிக்காமல் பாஸ்டர் ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணுறார். நம்ம மற்றவங்களே பார்த்துக்கிட்டு இருப்போம், அவங்க என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் என்ன நடக்குது, இதே பார்த்துக்கிட்டு இருக்க. இது நல்ல பழக்கம் கிடையாது. இது வந்து நம்ம எலெக்ட் கிடையாது, நம்ம தெரிந்து கொள்ளப்படலைன்னு அர்த்தம். உங்கள் லைஃப் உங்களை ப்ரூவ் பண்ணும். நீங்கள் வந்து பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இந்த பாசிட்டிவான காரியங்களெல்லாம் உங்கள் லைஃப்பில் அது ரிப்பீட் ஆகுதா, அதுக்கு தான் பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணுறாரு. உங்கள் லைஃப்பில் அது ஐடென்டிஃபை ஆகணும். நீங்கள் உங்கள் நேமை பைபிளில் கண்டுபிடிக்கணும், அல்லது நீங்கள் ஆவிக்குரிய அமினிஷியாவில் தான் இருக்கிறீங்க, நினைவிழப்பில் இருக்கிறீங்க. இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு நினைவிழப்பு, அவன் யாருன்னு தெரியல. அதே போல் சிலருக்கு வந்து எலெக்டட் இல்லாதவங்க, பரிசுத்தாவியை பெறாதவங்க, மாம்சத்துக்குரியவர்கள், அவர்கள் வந்து எத்தனை வருஷம் வந்து மெசேஜ் பிலீவர்ஸாக இருந்தாலும் தங்களை வந்து எங்கன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. பைபிளில் ஒவ்வொரு பிரசங்கமும் பாஸ்டர் வந்து நீ யார், நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிறத காமிக்கும் பொழுது, அங்கே ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அதுதான் மகிழ்ச்சி. அவங்க தான் ரேப்சரில் போவாங்க. தாங்கள் யார் என்பது இப்போ நேபுகாத்நேச்சாருக்கு அது தெரியாது. யோபுக்கு ஒரு நாளில் தெரியாமல் இருந்துச்சு. அதில் யோபு 38:4-7 வாசிக்கும் பொழுது, யோபே நான் வந்து பூமியை அசிபாரப்படும் பொழுது நீ எங்கே இருந்தா, அப்பொழுது தேவபுத்திரர்கள் எல்லாரும் கம்பீரமாய் பாடினார்களே, அப்போ நீ எங்கே இருந்தா நீ சொல்லு என்று சொல்லும் பொழுது அவனுக்கு அது தெரியல. ஆண்டவர் அவனுக்கு அந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை சொல்லுகிறார், நீ வந்து உலகத்தை உண்டாகிறதுக்கு முன்னதாகவே நீ என்னுடைய சிந்தையில் இருந்தா. அல்லேலூயா. நீ ஒரு தேவபுத்திரனாய் இருந்தா உனக்கு அது தெரியாது. நீ வந்து பிறக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய நினைவிழப்பிலே பிறக்கிறோம். நம்ம எல்லாருமே அப்படிதான் பிறக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் அம்மினிஷியா நம்ம யாருன்னு தெரியாது. பிறகு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த உடனே, கொஞ்சம் படித்த உடனே கொஞ்சம் நாலேஜ் வருது. ஆனால் இந்த செய்தியை கேட்கும் வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய நினைவிழப்பிலே இருக்கிறோம். நம்ம யார் தெரியாது. டினாமினேஷன் பீப்புளுக்கு தெரியாது. அவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. உலகத்தின் மனுஷனுக்கு தெரியாது. அவனுக்கு கல்லறைக்கு போகும் வரைக்கும் தான் தெரியும். கடைசி வரைக்கும் யாரோன்னு தெரியாது. ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸும் தெரியாது. எட்டர்னல் டெஸ்டினேஷனும் தெரியாது. இந்த உலக வாழ்க்கை பிறந்ததுலேருந்து சாகும் வரைக்கும் அதுதான் அவனுக்கு தெரியுமே ஒழிய இந்த காரியங்கள் தெரியாது. யோபுக்கு ஆண்டவர் அதை காண்பிக்கிறார். நீ யாரு? நீ உலக தோற்றது என் சிந்தையில் இருந்தாய். உன்னை நான் மாம்சத்தில் கொண்டு வந்திருக்கேன். உன்னை ஒரு பர்பஸோடு கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது அவனுக்கு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. அதே போல தான் நம்ம இந்த நாலேஜ், இந்த தேவனை அறிகிற அறிவு, நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் அறிகிற அறிவு தான் நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருது. ஐ மீன் ஜோப் டின் நோ பிகாஸ் ஹி ஹட் லாஸ்ட் ஆல் தட் மெமரி ஃப்ரம் ஹிஸ் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். பிறப்பதுக்கு முன்னதாக எங்கே இருந்தான்னு அவனுக்கு தெரியாது. இதை கத்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அப்படி யார் யார் ஒன்று தெரியலையோ, தங்களை யாருன்னு இந்த பைபிளில் உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கலைன்னா உங்களை நீங்கள் ஆவிக்குரிய நினைவிழப்பிலே இருக்கிறீர். நேபுகாத்நேச்சார் இப்போ அவன் யாருன்னு தெரியாது. மாடு மாதிரி புல்லை மேஞ்சிட்டு இருக்கான். எல்லா மெமரியும் அவனை விட்டு போய்விட்டது. அதே போல் ஒருத்தருக்கு கோமா ஸ்டேஜில் வருவாங்கள் என்றால் அவங்களுக்கு எவ்வளோ காலம் கோமாவில் இருக்காங்களோ அது வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. கோமாவில் இருப்பதுக்கு முன்னதாக நடந்த காரியங்கள் எல்லாம் தெரியும். அந்த கோமா ஸ்டேஜ் வந்தால் ஒன்றுமே தெரியாது. அந்த கோமா ஸ்டேஜ் தான் அது நினைவிழப்பு, அம்னீஷியா. இப்பொழுது உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் இந்த நேபுகாத்நேச்சார் போல ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியாவில் இருக்கிறான். ஆனால் ஒரு நாளில் என்ன செய்து அவனுக்கு புத்தி திருப்பி வந்தது. அவன் வந்து அதை குறித்து எங்கே வாசிக்கணும், 34 வசனம்.
அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது.
அந்த நாட்களுக்கு பின்பு, 7 இயர்ஸ் பிறகு, நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை சோதரித்தேன் என்று தொடர்ந்து அதிக சில வசனங்களை வாசிக்கிறேன். ஐ நேபுகாத்நேச்சார் லிப்டட் மை ஐஸ் அப்பான் ஹெவன் அன் டு ஹெவன் லிப்டட் அப் மை ஐஸ் அன் டு ஹெவன் அப்பொழுது அவனுடைய மென்டல் இல்னஸ், அவனுடைய அம்னீஷியா அவனை விட்டு நினைஞ்சி விலகிவிட்டது. அவனுக்கு புத்தி திரும்ப வந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. நான் மாடு கிடையாது, நான் மனுஷன். அதன் பின்பு அந்த புத்தி வந்த பிறகு நான் வந்து கிங் ஆஃப் பாபிலோன் என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது மந்திரிமார்கள் வந்தாங்க. பழையபடி அவன் சிங்காசனத்துக்கு வந்தான். ஹிஸ் மெமரி வாஸ் ரெஸ்டோர்ட் பேக் டு ஹிம். He was also restored back to his position. What he had fallen from the king of Babylon. அவன் பாபிலோன் ராஜாங்கிற ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனான். இப்போ மறுபடியும் அந்த ஸ்தானத்துக்கு வந்தான். அதே போல் நம்ம வந்து ஏதேனிலிருந்து விழுந்து போனோம். We fell from Eden. நம்முடைய மெமரி எல்லாமே நம்ம ஒரு குழந்தையாக பிறக்கும் பொழுது எந்த மெமரியும் நமக்கு கிடையாது. நம்முடைய பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணவில்லை. நம்ம தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்தோம் என்று இந்த மெசேஜ் வரும்பொழுது, தீர்க்கதரிசியினுடைய மெசேஜ் நமக்கு வரும்பொழுது, முத்திரைகள் திறந்து தேவ ரகசியம் நமக்கு வெளிப்படும் பொழுது, நம்ம வந்து காட் ரெஸ்டோர்ட் அவர் மெமரி. நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னால் எங்கேருந்து வந்தோம், எதை எப்படி நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம எங்கே போகிறோம், இப்போ நம்முடைய பர்பஸ் என்ன, ஆண்டவர் நம்ம எதற்காக கொண்டு வந்தார், எல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், உலகப்பரமாகவும் ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கிறார். இதுதான் வந்து நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குற காரியம். அதனால அவனுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவனுடைய பொசிஷன் அவனுக்கு வந்துடுது, அவன் எல்லா பிளஸ்ஸிங்கையும் பெற்றுக்கொள்கிறான். அதுதான் இந்த மெசேஜ் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். இங்கே ஒவ்வொரு இங்கே வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது, நீங்கள் இதை வந்து மெடிடேஷன் பண்ணுனா எப்படி மாடு ஆடுலாம் அசை போடுது, அதே போல் நீங்கள் வீட்டில் போய் இதை இதை வந்து நீங்கள் தியானிச்சிங்கன்னா பாஸ்டர் என்ன பாயிண்ட் சொன்னார், நான் தான் எங்கே இருக்கிறேன், நான் எதை செய்யணும்னு யோசித்தீங்கன்னா நீங்கள் குரோத் ஆகிட்டே வருவீங்க. இது உங்களை ரேப்சருக்கு கொண்டு சொல்லும், இந்த உலகப்பிரமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், இது உங்களுக்கு கிரேட்டர் ஃபெய்த்தை தரும். அந்த ஃபெய்த்து மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இது தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுத்த வெளிப்பாடு, இது ஏழாம் தூதனுடைய செய்தி. இந்த ரெவலேஷன் நம்முடைய மைண்டை சரி பண்ணுது. இந்த மைண்டை சரி பண்ணும்பொழுது நம்முடைய பொசிஷனும் நம்ம வந்துடுதும். நேபுகாத்நேச்சார் புத்தி தெளிஞ்ச உடனே அவன் மாடு இல்லை, அவன் மனுஷன், அவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, அவன் கிங்கு என்பது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது அந்த பொசிஷன் அவனுக்கு வந்துடுது, அந்த இழந்து போன பிளஸ்ஸிங் அவனுக்கு வந்து விடுறது. அதனால் அருமையானவளே, இப்பொழுது நான் பிரெஞ்சு சோல்ஜரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். பிரெஞ்சு சோல்ஜர், இப்போ பென்கேந்தனுடைய செய்தியில் அந்த பிரெஞ்சு சோல்ஜரை குறித்து சொல்கிறார். ரொம்ப பிரசங்கம் பண்ண முடியாது, அதனால தான் ஷார்ட்டாக சொல்கிறேன். பிரெஞ்சு சோல்ஜர், ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா என்ற செய்தி, 64வது வருஷம் 4வது மாதம் 11வது தேதி கொடுத்த செய்தி. 162வது பேராகிராஃப்லேருந்து 165 166வது பேராகிராஃப் வரைக்கும் பிரதர் பென்கான் சொல்லியிருக்கிற ஒரு நடந்த சம்பவம். இது நடந்த சம்பவம். எ பிரெஞ்சு சோல்ஜர், ஐ வாஸ் டோல் எ லிட்டில் ஸ்டோரி தேர் வாஸ் த பிஃபோர் வி க்ளோஸ். நான் இந்த பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்னதாக நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். எ பிரெஞ்சு சோல்ஜர், தே காட் எ பஞ்ச் ஆஃப் சோல்ஜர்ஸ் இன் ஃப்ரம் த ஆர்மி. தே ஹேட் திஸ் அம்னீசியா, இட் இஸ் ஃப்ரம் எ ஷாக் ஆன் த பேட்டில். இங்கே மிலிட்ரியில் சில யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது யுத்தத்தில் குண்டு வெடிக்கிறது, இந்த சத்தங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கு, அந்த காட்சிகள் எல்லாம் கோர காட்சிகளாக இருக்கிறது. இதெல்லாம் இது மத்தியில் இவங்க வந்து எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி யுத்தம் பண்ணணுங்க ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது இந்த சத்தம் இது அந்த இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த புதுசாக வந்த இந்த வாலிபர்களுக்கு ஷாக் ஆகி போச்சு, ஷாக் ஆகி அவங்களுடைய மெமரியை இழந்துட்டாங்க, அவங்களுக்கு நினைவிழப்பு வந்தது, அதாவது மென்டல் இல்னஸ் வந்து அவங்க மெமரி எல்லாமே அவங்கள விட்டு போயிடுச்சு. அதனால் அவங்க வந்து பைத்தியமாக பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்கள ஒரு சானிட்டோரியத்தில் வச்சிருக்கு. இப்படி ஒரு கொஞ்சம் பேர் பஞ்ச் ஆஃப் சோல்ஜர்ஸ், அவங்க நினைவிழப்பில், அவங்க பேர் என்னன்னு தெரியாது, அவங்க அப்பா அம்மா பேர் தெரியாது, எந்த ஊர் அவங்க வீடு எங்கே இருக்குது ஒன்றுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. அவங்கள ஒரு சானிட்டோரியத்தில் வச்சு அவங்கள அங்கே பாதுகாத்து வர்றாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு சில காட்ஸ் இருக்கிறாங்க, அந்த போச்சேவர்கள் இருக்கிறாங்க. அதனால் தேவர் கோயிங் அப் டு ஹில் சைட் ட்ரெயின் புல்லிங் and they stopped at a station, let the boys get out and stretch their legs. அவங்க ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க எப்போவுமே ஜெயிலில் கிடந்த மாதிரி இருக்கிறாங்க, அதனால் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ரெயினில் ரொம்ப நேரம் போனதுனால கால் மரத்து போகும், அதனால் காலை கொஞ்சம் நடக்க வைக்கணும், அதனால் ஸ்ட்ரெச் அவுட் தேர் லெக்ஸ் என்று இங்கே பிரதர் பென்கேம் இங்கே சொல்லுகிறார். அவங்க காலை கொஞ்சம் அசைவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அவங்கள வெளியே அப்படி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு போகும் பொழுது அவங்களுக்கு பைத்தியம், அதனால் அவங்களுக்கு என்னென்னு ஒன்றும் தெரியாது, போயிட்டு அவன் எங்கேயா தொலைஞ்சி போவான். இதனால் அவங்கள பாதுகாக்கிறாங்க, அப்படி அவங்கள கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. தே வாட்ச்டு ஒன் யங் ஃபெலோ, அதில் ஒரு இளைஞன், அவன் என்ன செய்கிறான் என்றால்,
He got out and began to look around at the water tank.
அவன் என்ன செய்றான்னால் அவன் அப்படியே சுத்தி பார்க்கறான். சுத்தி பார்த்தோன்னா இங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த வாட்டர் டேங்கே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
யங்ஸ்டர்ஸ் வந்து வயசானவங்களுக்கு இடம் கொடுங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து மேலே போங்க, வயசானவங்களுக்கு சேர்ல இடம் கொடுங்க.
அதனால begin to look around at the water tank.
மறுபடியும் அந்த வாட்டர் டேங்கை பார்க்கிறான். இதோ தன்னுடைய முகத்தை தொடச்சி விட்டு, கண்களை தொடைத்து விட்டு அவன் வந்து again and he seen the water tank. மறுபடியும் அந்த வாட்டர் டேங்கை பார்க்கிறான். அவன் அதுக்கு பிறகு சுற்றுமுற்று எல்லா இடத்தையும் பார்க்கிறான். இன்ஸ்டெட் ஆஃப் அதுக்கு பிறகு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். He started walking. அந்த காட் வந்து அவனை ஸ்டாப் பண்ணாதபடியே இவனுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, இவன் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் அவனை ஸ்டாப் பண்ணாதபடி அவனை ஃபாலோ பண்ணுறான். இன்ஸ்டீட் ஆஃப் த காட் ஸ்டாப்பிங் ஹிம் இ ஃபாலோடு ஹிம். அவன் என்ன செய்கிறான் என்றால் இ வென்ச் அப் ஓவர் த ஹில். அங்கே ஒரு சின்ன குன்று இருக்கு, சின்ன மலை இருக்கு, அதை தாண்டி அப்படி போகிறோம். அதுக்கு பிறகு இன்னொரு மலையை தாண்டி போகிறோம். அங்கே ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி இருக்கு, அது வழியாக நடந்து போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு அண்ட் கம் டு எ லிட்டில் லாக் கேபின். அங்கெல்லாம் மரத்தினால தான் வீடு செஞ்சுருப்பாங்க, நம்ம செங்கலை வச்சு நிறைய கட்ட மாட்டாங்க, மரத்தில் வீடு. அதனால் ஒரு லாக் கேபின், அங்கே ஒரு மரத்தினால செய்யப்பட்ட வீடு இருக்கிறது. அந்த வீட்டு அங்கே வீட்டை பார்க்குறான். அங்கே போகிறோம். அப்படி போகும்பொழுது வரண்டாவில் இருந்து கம்மிங் அவுட் ஆன் த போர்ச் அண்ட் ஓல்டு மேன் வித் அ கேன் இன் ஹிஸ் ஹேண்ட். ஒரு கொம்பை ஊனிக்கிட்டு ஒரு வயசான மனுஷன் வர்றாரு. கம் அவுட் அண்ட் த்ரோட் இஸ் ஆர்ம்ஸ் அரவுண்டிங். வெளியே வந்து அவன் மேலே கையை போட்டு அவனை கட்டி பிடிக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், மை சன், என் மகனே, ஐ நியூ யூ வுட் ரிட்டர்ன். நீ வந்து திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும். தே டோல்ட் மீ யூ வேர் டெட். நீ செத்து போனா என்று எனக்கு சொன்னாங்க. But I knew you would return. ana enakku theriyum nee or nalla thirumbi varuvaanu enakku theriyum. And the boy came to himself. avan ippozhudhu avanukku putti telindu vittathu. His amnesia left him. avanudaiya nenaivilappu avanai vittu poi vittathu. He could identify who he was. avan yaar endru ippozhudhu avanukku theriyudhu. avanude peru, avan veedu, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாமே தெரியுது. எந்த பாதை வந்து வீட்டுக்கு போகுது எல்லாமே தெரியுது. He knew that he was his father. அது வந்து என்னுடைய அப்பா என்று அவனுக்கு தெரியுது. பாருங்க, ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருந்தவனுக்கு மெமரி வந்துட்டு, நேபுகாத்நேச்சாருக்கு வந்த மாதிரி அவனுக்கு வந்துட்டு. இப்போ அவன் யாரு, அவங்க அப்பா யாருங்கிறது தெரிஞ்சான். வீடு எங்க இருக்கு? அந்த வாட்டர் டேங்கை பார்க்கும் பொழுது இதெல்லாம் நடக்கு. அந்த வாட்டர் டேங்கை பார்க்கும் பொழுது அவனுடைய மைண்டு கிரியேட் செய்து எல்லாமே, அவன் மெமரி எல்லாமே திரும்பி வந்துட்டு அவன் அந்த வழியாக போய் அப்பாவை சந்திக்கிறான். தட்ஸ் பீன் ஷாக்டு வித் சோ மச் ட்ரைனிங். மிலிட்ரியில் ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தனால அவனுக்கு ஷாக்கு வந்து அவன் நினைவை இழந்து போனான். சோ மெனி ஷாக் ஆஃப் டினாமினேஷன் அண்ட் கிரீட் அண்ட் திங்ஸ் த வேர்ல்ட். வி டோன்ட் யூ You just step out of the few minutes. நம்ம வந்து உலகத்தில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அநேக குழப்பங்கள், அநேக சாபனங்கள், பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து நமக்கு ஒரு ஷாக்கை கொடுத்து லைஃப்பில் வந்து நம்ம சோர்ந்து போகிறோம். நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து லுக்கிங் அரவுண்ட் த பைபிள், நீங்கள் வந்து வெளியே வந்து இந்த பைபிளை பாருங்கள். பைபிளை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், You might find yourself identify here in the world as a believer. நீங்க வந்து பைபிளை பார்க்கும் பொழுது நீங்கள் பிலீவர் என்று உங்களை அடையாளப்படுத்த முடியும். One of these days, இதை ஒரு நாளில் என்ன செய்யும் என்றால், You might not know him. ஒரு நாள் என்ன, நம்ம அவரை அறியாமல் இருந்தோம். You may come to yourself. நீங்க யார் என்று நீங்க வந்து புத்தி தெளியும் பொழுது, like the prodigal son. எப்படி அந்த இளையகுமாருக்கு புத்தி தெளிந்ததோ அதே போல புத்தி தெளிந்து நம்ம யார் என்று நமக்கு தெரியும். You might find your identification in the words of God. தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய அடையாளத்தை நமக்கு காண்போம். ஆமீன். அதனால பாருங்க, இந்த காட் என்ன செய்கிறான், அவன் வந்து அவனை ஸ்டாப் பண்ணதை போவாதேன்னு கையை பிடிச்சி இழுக்கல, அவன் பின்னால் போகிறான். ஏதோ இவனுக்கு இவனுக்கு நடக்கு, இவன் மனசில் ஏதோ கிரியை நடக்குது. அவனை ஃபாலோ பண்ணியே அப்படியே போயும் பொழுது கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டான். அவங்க வீடு அங்கே தான் இருக்கு. அதான் இன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார் என்றால், உங்களை அப்படியே கைட் பண்ணுகிறார், உங்களை வந்து அந்த வீட்டுக்கு நடத்துகிறார், அந்த அப்பா கிட்ட நடத்துகிறார். அதுதான் பாஸ்டருடைய வேலை. அந்த காடு யார்? பாஸ்டர். அதுக்கு தான் நீங்கள் இங்கே வர்றீங்க. உங்களை ஸ்டாப் பண்ணாதபடி உங்களை லீட் பண்ணுகிறார். நீங்கள் வந்து அவரை வந்து அப்படியே அவர் ஃபாலோ பண்ணும் பொழுது கரெக்டாக அவனுக்கு என்ன செய்கிறான், புத்தி தெளிவு ஏற்பட்டு அந்த பாதையை கண்டுபிடிச்சி கரெக்டாக போகிறான். அதே போல் ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார், ஒரு விசுவாசியை வந்து ராப்சரில் கொண்டு போய் அங்கே ஆண்டவர்கிட்ட போய் சேர்க்கணும். அந்த வீட்டுக்கு போகணும், இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகணும், இந்த பாடியிலேருந்து அந்த பாடிக்கு போகணும். இங்கே வந்து என்ன, அந்த ஃபாதர் யாருங்கிறத பார்க்கணும். கடைசியாக நம்ம ஆண்டவரை நேர் நேராக பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கடைசியில் அந்த ராஜ்யத்துக்கு நம்ம போக போகிறோம். இதுதான் பாஸ்டர். இப்படி தான் எல்லோரும் வருவாங்க. ராப்சரில் போகணும், பாஸ்டர் உங்கள் மெசேஜ் வெளிப்பாடாக இருக்குது. இதே மாதிரி எங்கேயும் கொடுக்கல. நீங்கள் பைபிளிக்கலாக பேசுகிறீங்க, தீர்க்கதரிசி செய்தியை மேட்ச் பண்ணி காமிக்கிறீங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாராட்டினாலும் பாராட்டாட்டாலும் நான் செய்ய வேண்டிய வேலை அதுதான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை அது, எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்கிறேன். அதனால் நான் என்றைக்குமே மாறாமல் தான் இருக்கேன். ஆனால் வந்து வாஞ்சியாக வர்றவங்களுக்கு சில நேரத்தில் மாறிடுறாங்க, அந்த கோலை விட்டுருதாங்க. கடைசியாக நம்ம அப்பாவை பார்க்கணும், நம்ம டேடியை பார்க்கணும், நம்ம டேடி ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. நம்ம அவர் வீட்டுக்கு போகணும், அதை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருக்கும், புத்தி சரியாக இல்லை. இந்த மெசேஜ் வந்து நமக்கு புத்தி தெளிவை ஏற்படுத்துது. ஒன்று தெரிஞ்சிட்டுனா அப்படியே எல்லாமே கிடச்சிரும், எல்லா ஸ்டோரியும் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஒரு இடத்துல உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிலன்னா ஒரு பிரசங்கமும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யலைன்னு அர்த்தம். நான் எவ்வளோ போல்டாக பேசினாலும், எவ்வளோ தெளிவாக பேசினாலும், அழுத்தம் திருத்தமாக பேசினாலும் உங்களுக்கு கிரியை செய்யலைன்னா நீங்கள் ஒரு இடத்துல இவங்களை கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை வருஷம் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பரிதாபமான ஒரு நிலைமை. நீங்கள் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் பைபிள் ஃபுல்லாக உங்களை மேட்ச் பண்ணலாம். இதுதான் பரிசுத்தாவியை பெற்றவங்க. நம்ம ஆவிக்குரிய நினைவிழப்பில் இருந்ததை இந்த மெசேஜ் வந்து கிளியர் பண்ணிட்டு அப்பொழுது நீங்கள் வார்த்தையை நேசிப்பீங்க. அதுதான் ஒரு மனுஷனுடைய டேஸ்ட் பார்க்குறேன். இந்த மனுஷனுக்கு என்ன டேஸ்ட் இருக்குது, இந்த சகோதரிக்கு என்ன டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட்டை பிடிச்சாங்களா பின் வாங்கி போக மாட்டாங்க, புத்தியை மாற்றிட மாட்டாங்க, ஸ்டடியாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அப்பாவை பார்க்கும் வரைக்கும், அப்பா வீட்டுக்கு போகும் வரைக்கும் ஸ்டடியாக இருப்பான். பாஸ்டர் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அந்த காட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இவன் ஏதோ ஒன்று, இவனுக்குள்ளே எழுப்புதல் வந்திருக்கு, இந்த சகோதரிக்குள்ளே எழுப்புதல் வந்திருக்கு. இப்போ அவனுக்கு நினைவிழப்பிலிருந்து மீண்டு விட்டார்கள், சரியான பாதையிலே போகிறாங்க, சரியான பாதையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமே. புத்தி தெளிந்து விட்டது, இனிமே இவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு போகும் வரைக்கும் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அதான் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு நடந்த சம்பவத்தை பெற பென்கான் சொல்லுகிறேன். இஸ் மெமரி டு பி ரெஸ்டோர்டு. இதோ அவனுக்கு நேபுகாத் நேச்சாருக்கு புத்தி தெளிந்தது. அவன் ஒரு அனிமல் அல்ல, அவன் ஒரு ஹியூமன் பீயிங். அவனுடைய பொசிஷன் கிங் ஆஃப் பேபிலோன் restored and he could come back to his father's house. இப்பொழுது இந்த பையன் வந்து அவன் மறுபடியும் தன்னுடைய தாப்பன் வீட்டுக்கு வந்து விட்டான். தன் தாப்பன் யார்? தாப்பன் ஓடி போய் கட்டுப்பிடிக்க. அதான் இளையகுமாரன் வந்து புத்தி தெளிந்தது. லூக்கா 15:17 அவன் புத்தி தெளிந்த பொழுது, நான் வந்து எங்கே இருக்கிறேன், பன்றி மேய்க்கிறவன்டெல்லாம் இருக்கேன், பன்றி கூட கொடுக்குற தவிடு கூட கிடைக்கல, என் நிலைமை ஏன் இப்படி ஆச்சு? நான் யாருங்கிறத மறந்துட்டான். இப்பொழுது அவன் யாருங்கிறத, நான் எங்கள் அப்பாவுடைய மகன், எங்கள் அப்பா ஒரு ஒரு ஹானரபிள் மேன், எங்கள் அப்பா ஒரு ரீச் மேன், எங்கள் அப்பாவுடைய வீட்டில் இருக்க வேலைக்காரன் கூட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க, ஆனால் நானும் பண்டிகை போடுறது தவிடு கூட கிடைக்கல என்று அவன் வந்து தனக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன்னை தாழ்த்துக்கிறான். அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு தன்னை தாழ்த்தி வரும் பொழுது அப்பா அவனை கட்டி பிடிக்கிறார். அவனை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் கொடுத்து, இதோ என் மகனாகிய இவன் காணாமற் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான், மறித்து போனான். இப்பொழுது ஆனால் அந்த தாப்பா என்ன சொல்ல, நீ செத்து போயிட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீ திரும்பி வருவா, நீ எலக்ட், நீ கண்டிப்பாக திரும்பி வருவா, நீ எலக்டா இருந்தா திரும்பி வருவா, அப்பா வீட்டுக்கு வருவா, நீ காணாமல் போய் கிடக்க மாட்டா, நீ வருவா, ஒரு நாளில் வருவா. இப்போ நீ மறிச்சிருக்க, அவன் சோல் மறிச்சிருக்கு, நீ மறுபடியும் உயிர் வரும் உனக்கு அப்படின்னு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அவங்க எல்லாம் சந்தோஷமாப்பட்டாங்கன்னு பைபிளில் வாசிக்கிறோம். லூக்கா 15:17 நம்ம வாசிக்கிறோம். அதுதான் இந்த பிரெஞ்சு சோல்ஜருக்கு நடந்தது, அதுதான் நேபுகாத் நேச்சருக்கு நடந்தது. அதனால் அருமையான இந்த ஸ்டோரியை குறித்து ஒரு சில இதை நான் சொல்ல விரும்புகிறேன், அதை கொஞ்சம் கவனிங்க. அதாவது அவன் வந்து எப்போ அவனுக்கு ஆவி அந்த இது புத்தி தெளிஞ்சதுன்னா அந்த வாட்டர் டேங்கை பார்க்குறோம். இது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஜங்ஷன் ஆஃப் டைம், இது ஒரு ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷனில் இறங்கியிருக்கு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜங்ஷன் ஆஃப் டைம் வருது, இந்த மெசேஜ் நம்மளை சந்திக்கிறது, சந்திக்கும் பொழுது அந்த வாட்டர் டேங்கை பார்த்தணும். அதை திருப்பி திருப்பி பார்க்கணும், நமக்கு இது பார்த்த மாதிரி தெரியுது, இந்த இடம் நமக்கு ஒரு ஃபெமிலியர் பிளேஸாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம இதில் இங்கே வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னு அவனுக்கு யோசனை வருது. அந்த வாட்டர் டேங்கை அப்படி, வாட்டர் டேங்க் உயரத்தில் இருக்கும், அது அது ரொம்ப உயரத்தில் இருக்கும், அதனால் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். நேபுகாத்நேச்சார் கண்களை ஏறெடுத்து பார்க்குறான், அப்போதான் புத்தி தெளிவு ஏறுது. அதே போல் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது அந்த வாட்டர் டேங்கை பார்த்ததுனால ஏற்கனவே இதை பார்த்துருக்குறோம், ரொம்ப காலமாக இதை பார்த்துருக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு நினைப்பு வந்த உடனே இதை சுற்றி பார்க்குறான். ஒரு வழி போகுது, ஒரு பாதை போயிட்டு இருக்குது, இந்த பாதையிலையும் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இந்த பாதை தான் என் நம்ம வீட்டுக்கு போகுது, அங்கிருந்தா நம்ம ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏறக்கு வருவோம் அப்படின்னு அந்த பாதை ஞாபகத்துக்கு உடனே வருது. வாட்டர் டேங்கை பார்த்த உடனே பாதை வருது, பக்கத்தில் ஒரு பாதை இருக்கிறது, இந்த பாதையில் நம்ம போய் பார்க்கலாம், நம்ம அப்பா வீட்டுக்கு போய், நம்ம அங்கே அப்பா அங்கே இருக்கிறாரு, நமக்கு ஒரு வீடு இருக்குது, அங்கே அப்பா இருக்கிறாரு, அதனால் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவனுடைய நினைவு எல்லாமே அவனுக்கு ரெஸ்டோர் ஆகிறது. இந்த காட் வந்து அவனை கவனிச்சிட்டே போகிறாரு, ஏதோ அவன் மனசில் ஏதோ நிகழ்கிறது, அதை முடிவு வரைக்கும் பார்க்கலாம், இவனை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு ஃபாலோ பண்ணிட்டே போகும் பொழுது கரெக்டாக அந்த வீட்டில் போய் நிற்கிறான். அங்கேருந்து அப்பா வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறார், என் மகனே நீ வருவான்னு எனக்கு தெரியும். அதே போல் ஆண்டவர் வந்து நம்ம அங்கே ஒரு நாளில் போவோம்னு தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்காக தான் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் எங்கேருந்து சாபனத்துலேருந்து பாட்டுவேட்லேருந்து எதுக்கு வந்தாங்க? ரேப்சரில் போகணும், கல்வாரி சாபனாக்கள் அந்த செய்தி கொடுக்கப்படுது, இன்னும் வந்தவங்களால ஏன் ஸ்டாண்ட் பண்ண முடியல? கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணோம், நமக்கு புத்தி தெளிவு போக போக புத்தி தெளிவு ஏற்படுது. நம்ம எங்கேருந்து வந்தோம், எதற்காக வந்திருக்கிறோம், நம்ம எங்கே போகிறோம், நம்ம ஃபாதர் யார், நம்ம ஃபாதர் ஹவுஸ் எங்கே இருக்கு, அதான் முடிவாக சேர வேண்டிய இடம். நம்முடைய ஃபாதர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். இப்போ ஆவிக்குரிய நினைவெழுப்பில் நம்ம அவரை பார்க்கலை, ஒரு நாளில் பார்க்க போகிறோம், ஒரு வீட்டுக்கு போக போகிறோம், கர்த்தருடைய பந்தியில் வெட்டிங் சப்பரில் பங்கு பெற போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வாட்டர் டேங்கை பார்க்கும் பொழுது, கண்களை ஏறெடுத்து வாட்டர் டேங்கை பார்க்கும் பொழுது தான் ஒன் பை ஒன்னாக அவனுக்கு எல்லாமே நினைவு வந்து இப்போ ஃபுல்லாக அவனுக்கு நார்மல் ஆயிடுச்சு, புத்தி தெளிஞ்சு போச்சு, அவன் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொண்டான். அவன் வந்து அந்த விதமான அந்த ஸ்டோரியில் விதமாக எழுதியிருக்கு. அதனால் அருமையானவளே, இன்னைக்கு நம்ம வந்து கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அப்பொழுது புத்தி தெளிவு வரும். அப்பொழுது நம்ம அப்பா கிட்ட போய் சேருவோம், நம்ம அப்பா வீட்டில் போய் சேருவோம். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தான் அவனுக்கு அது வந்தது. அதே போல் மர்டர், ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான்னா எந்த அத்தாட்சியுமே இல்லாமல் செஞ்சுட்டு போயிடுவான். இப்போ போவாஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார், அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் கொலை பண்ணிட்டான்னு வைத்துக்கொள்வோம், மேர்டர் பண்ணிட்டான்னா அந்த மேர்டரை கண்டுபிடிக்கணும். அதை யார் பண்ணா, எப்படி பண்ணாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் பொழுது எந்த குழுவும் கிடைக்காது, எந்த அடையாளமும் கிடைக்காது. இப்போ கடைசியில் ஒரு சின்ன அடையாளத்தை விட்டுட்டு போகிறோம். எல்லா கொலையாளிகளும் ஏதோ ஒன்று அவன் அறியாமல் ஒரு அத்தாட்சியை விட்டுட்டு போகிறான், ஏதோ ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருந்தான். அந்த ஒரே ஒரு அடையாளம் கிடைச்ச உடனே அதை வச்சு இது யாருக்குள்ளது, இது எங்கே அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. பிறகு அந்த ஹோல் ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்துடும். முதல்ல அந்த சின்ன அடையாளத்தை, அந்த அத்தாட்சி அவன் எடுக்கும் அவங்க எடுக்கும் பொழுது அதை வச்சு அப்படி ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா கம்ப்ளீட்டாக அந்த மேடர் எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிஞ்சிச்சு, யார் அந்த கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபுல் ஸ்டோரி இவங்க வெளிப்பட்டுரும். அதே போல் தான் இவன் வாட்டர் டேங்கை பார்த்த உடனே அவனுக்கு ஃபுல் ஸ்டோரி வந்துருது, தன்னை பற்றி அவன் முழுசுமா அறிஞ்சு கொள்கிறான். அதே போல் அருமையில இந்த கடைசி காலத்தில் நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இந்த செவன் சீலை பாருங்க, 28 மைல் உயரத்தில் 30 மைல் சுற்றளவு கொண்ட இந்த வெண் மேகத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றால் எல்லாமே வந்துடும். அதுதான் செவன் சீல், அதுதான் கல்வரி டேபர்னாக்கில் போதிக்கப்படுது. இந்த செவன் சீலை பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 21 அதிகாரம் 27-28 வாசிக்கலாம்.
அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்.
நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்தி நீங்க மேலே பாருங்க, அண்ணாந்து பாருங்க, அப்பொழுது மேகத்தை பார்க்க முடியும். உலகத்தில் சாபன மக்கள், பூமி அதிர்ச்சி வருது, யுத்தம் வருது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் நடந்திருக்கு, கடைசி காலம், உலகம் அழிய போகுது, ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு முன்னால் இயேசு சொல்கிறார், கடல் முழக்கமாக இருக்கும், பூமியர்ச்சி ஏற்படும், யுத்தங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், அத்திமரம் துளிர் விட்டுருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாபன பாதகர் பாஸ்டர் சொல்ல முடியும், ஒரு சாபன போதகர், ஒரு வேத பண்டிதர். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அடையாளங்களையும் நான் சொல்கிறது போல அவங்க சொல்ல முடியும். ஒருவேளை என்னை விட விளக்காம கூட அவங்க சொல்ல முடியும். ஆனாலும் அது அவங்களுடைய ஆவிக்குரிய நினைவிழப்பை சரிப்படுத்தாது. அந்த அடையாளங்களை எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லா சாபன போஸ்ட் பாஸ்களும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க வருகை நெருங்கிறது, அடையாளங்களை பார்க்கிறார்கள். இதோ அங்கே யூடியூப்பில் மெசேஜ் கொடுக்குறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்ல தான் செய்கிறோம். ஆனால் அவங்களுடைய புத்தி தெளிவு வருமா, அவங்க ஃபாதரை பார்க்க முடியுமா, ஃபாதர் வீட்டுக்கு போக முடியுமா, போக முடியாது. அதனுடைய பாதையை தெரியுமா, தெரியாது. அவங்க வாட்டர் டேங்கை பார்த்தா தான். அதே போல் இந்த மேகத்தை பார்க்கணும், செவன் சீல். இந்த பார்ட்வேர்டில் இருக்க மக்கள் செவன் சீலை பார்க்க மாட்டாங்க. மேக சம்பத்தை போட்டிருப்பாங்க, தெரியாது. எத்தனை முறை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்க அதுக்குன்னு நியமிக்கப்படலை. அவங்களும் அந்த இடத்த போய் சேர மாட்டாங்க. நாமளும் அப்படி இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை 2013 போதிச்சிக்கிட்டு இருக்கேன். டீட்டெயிலாக கத்தருடைய கிருபையினால் போதித்து கொண்டிருக்கிறேன். அதனால் அருமையானவர்களே, நம்ம இந்த மேகத்தை பார்க்கணும், செவன் சீல். இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். ஆமென். அந்த கமிங் ஆஃப் த லார்ட் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, அது என்ன, அது 7 முத்திரை மேக சம்பம் என்னது. இட் இஸ் த கமிங் ஆஃப் லார்ட். இப்பொழுது ஆண்டவர் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கார்? காட் இன் தியோபனி. ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அந்த மேகத்தை பார்க்கணும். மறுபடியும் மறுபடியும் அவன் பார்க்குறான். இல்லை, செவன் சீல் வந்து இம்பார்ட்டன்ட் சீல். அது நமக்கு முன்னால காலத்தில் வரல, அது இப்போ வந்திருக்குது. இது வந்து 3 ஸ்டேஜஸாக இருக்கிறது, சவுட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறதுன்னு தெசலோனிக்கர் இல்லை பவுல் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் பலமுள்ள தூதன் அது. பின்பு பலமுள்ள வேறொரு, இந்த மேகத்தில் வந்தவர் யார்? பலமுள்ள தூதன். என்ன ஆயிருக்கு? திறக்கப்பட்ட புஸ்தகம் கையில இருந்துச்சு, என்ன ஆச்சு? அந்த புக்கு ஓபன் ஆயிருக்குது. வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேல, இடது பாதத்தை சாங்க பூமியின் மேல் வச்சு, அது அமெரிக்கா, இது ரஷ்யா. ஏழு இடி முழக்கங்கள் தாங்கள் அப்பொழுது முழங்கின. இப்பொழுது ஆதியாம்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லாம் மிஸ்ட்ரியும் ரிவீல் ஆயிருக்குது. அவர் இறங்கி வரலன்னா ஒன்றும் அதை தெரியலன்னா ஒன்றுமே தெரியாது. பைபிள் ஃபுல்லாக க்ளோஸ் புக். ஒரு அத்தாட்சியை கண்டுபிடிச்சா, போலீஸ்காரங்க ஒரு அத்தாட்சியை கண்டுபிடிச்சா, அதுலேருந்து அவன் என்கொயர் பண்ணி பண்ணி எல்லா ஸ்டோரியும் ஒரு நாளைக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல இந்த மேகசம்மம் வந்ததை குறித்து, இந்த ஏழாம் முத்திரையை குறித்து வெளிப்பாடு இருந்துச்சுன்னா பைபிள் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். ஏன்னா உன்னோட ஒன்று சம்மந்தப்படும். ஆண்டவர் மோசைக்கு இறங்கி வந்தார், அங்கே ஆண்டவர் மனவாவின் மனைவிக்கு இறங்கி வந்தார், இதோ யோசுபாவுக்கு இறங்கி வந்தார், பவுலுக்கு இறங்கி வந்தார், பேதருக்கு இறங்கி வந்தார். அப்படியே பைபிள் ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஓப்பன் ஆயிரும். ஃபுல்லாக ஆதியாம்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஓப்பன் ஆயிரும். நம்ம தேவன் யார், நம்ம யார், நம்முடைய பர்பஸ் என்ன, நம்ம எங்கே போகிறோம், நம்ம எங்கே இருந்தோம், எதற்காக வந்திருக்கிறோம், எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் ஆயிரு. பைபிள் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரு. ஆனால் இதை பார்க்கலன்னா ஒன்றுமே ஓப்பன் ஆகாது. எவ்வளோ பெரிய வேத பண்டிதனாக இருந்தாலும், உலகத்தில் நடக்கிற காரியங்களை விளக்கி சொன்னாலும், என்னை விட அதிகமாக அவங்க சொன்னாலும், அவங்களுக்கு அவங்க நினைவிழப்பு அவங்கள விட்டு போகாது. ஃபாதர் வீட்டை கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஃபாதரையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, வழியையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த டேங்கை பார்த்தோன்னே டேங்க் பக்கத்தில் வழி போகுது, உடனே வழியை கண்டுபிடிக்கிறான். அந்த போறதுக்கு வழி எப்படி, ராப்சரில் போறதுக்கு வழி எப்படி? ஒரு நாளில் நம்ம டேடியை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, மகிமை அடைவோம். நம்ம அந்த வெட்டிங் சப்பரில் போவோம். அதுதான் இவ்வளோ பிரயாசப்படுறோம். அந்த நாள் சீக்கிரமாக வருது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம புத்தி தெளிவு நமக்கு வருது. இதுக்கு தான் ஒரு நாளில் அந்த பந்தியில் போய் பங்கு பெறுகிறோம். இந்த ஆவிக்குரிய நினைவிழப்பு நம்மளை விட்டு போயிட்டு, நமக்கு பைபிள் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லா இடத்துலையும் நம்ம பேரை பார்க்குறோம், பிரதர் பென்கேம் பேரை பார்க்குறோம். நம்ம யாருன்னு தெரியாமல் இப்போ நம்ம பைபிளில் எங்கே பொருந்துகிறோம்? மெசேஜை கேட்கும் பொழுதே உங்கள் ஸ்தானம் தெரியும். நீங்கள் நெகட்டிவ் சைடில் இருந்தாலும் பாசிட்டிவ் சைடில் இருந்தாலும் தெரியும். ஒவ்வொரு மெசேஜை திருப்பி கேட்டு பாருங்கள், அப்பொழுது நம்ம ஸ்தானம் எங்கே இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு நீங்கள் ஈசாக்காக இருக்கிறீங்க அப்படி உங்கள் ஸ்தானத்தை காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு அது தெரியலைன்னா நீங்கள் வந்து சரியாக மனம் திரும்ப முடியாது. நீங்கள் அது தெரிஞ்சுன்னா உடனே உங்கள் லைஃப்பை வந்து வார்த்தையோடு அலைன்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நியூ பேர்த் அடைவீங்க, உங்களை தாழ்த்துவீங்க, ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ராப்சரில் முடிவாக பங்கு பெற்று இயேசுவை பார்ப்போம், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும். ஆமென். அதுதான் நம்முடைய கோலாக இருக்குது. அப்பொழுது அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். என் மகனே, நீ செத்து போயிட்டான்னு நினச்சேனே, எல்லாரும் சொன்னாங்க, ஆனாலும் நீ வந்துட்டா. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. அந்த தகப்பன் இளையகுமாரன் வரும்பொழுது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதே போல தான் நம்ம அந்த சந்தோஷம் அந்த விருந்தில் பிரவேசிக்கும் பொழுது, இதோ நம்ம ஆண்டவரை பார்ப்போம், இதோ அவரை நேசித்த எல்லாரையும் பார்க்கும் பொழுது பெரிய சந்தோஷம். அதுக்கு தான் இந்த பந்தி. நம்ம லஞ்சம் பண்ணலாம்.